திருச்சபையறை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பவுலப்போஸ்தலன் ஊழியம் செய்த திருச்சபைகளில் ஒரு திருச்சபை தான் கொரிந்து திருச்சபை. நாம் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஒரு திருச்சபையை குறித்த முழு உண்மையம், அவருடைய ஏற்றத்தாழ்வுகள், வீழ்ச்சிகள், சந்தோஷப்பட வேண்டிய காரியம், துக்கப்பட வேண்டிய காரியம், அப்படி எல்லாவற்றையும் பகுத்து எழுதப்பட்ட ஒரு திருச்சபை என்றால் அது கொரிந்து திருச்சபை மட்டும்தான். மற்ற திருச்சபைகளை இவ்வளவு விலாவாரியாக வேதத்திலே நாம் பார்க்க முடியாது, சில குறிப்புகளை தான் பார்க்க முடியும். கொரிந்து திருச்சபை அத்தனையாய் எல்லாவற்றையும் பவுல் எழுதி அந்த திருச்சபைக்கு பவுல் முதல் நிருபத்திலே முதலாம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் போது அவர் ஒரு வாழ்த்துதலை கூறுவார். ஒரு ஊழியக்காரன் ஒரு திருச்சபைக்கு சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாத ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்க குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று பவுல் சொல்லுகின்றார். முடிவு பரியந்தம் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஆனால் தேவனுக்குள் நாம் நிலைத்திருக்கத்தக்கதாக பிரயாசிக்கும் போது, அல்லாவிட்டால் நான் கர்த்தருக்குள் வாழுகிறேன் என்று சில சாட்சி சொல்லும் போது, முடிவு எடுக்கும் போது, தீர்மானிக்கும் போது, நாம் அதில் நிலை நிற்காதபடிக்கு நம்மை வீழ்த்துவதற்கு பிசாசானவன் சில ஆயுதங்களை அவன் பயன்படுத்துகிறான். கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ஆயுதத்தை தான் அவன் பயன்படுத்துகிறான். அவனுக்கு புதிதான எந்த ஆயுதமும் கிடையாது, ஒரே ஆயுதம்தான். ஏதேன் தோட்டத்திலும் அதை தான் பயன்படுத்தினான். தேமா என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதனும் அதிலே தான் விழுந்தான். இன்றைக்கு திருச்சபை நாமும் அதிலே தான் இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கின்றோம். எனவே நம் முடிவு பரியந்தம் நம்மை ஸ்திரப்படுத்த நம்முடைய தேவன் வல்லவர், அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. ஆனால் என்னிடத்திலும் ஒரு பங்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நாம் எதிர்க்கிறது மாமிசத்தோட இரத்தத்தோட அல்ல, நாம் எதிர்ப்பது யாரோடு எதிர்க்கிறோம் என்றால் அதிகாரங்களோடு எதிர்க்கிறோம், இப்பிரபஞ்சத்தின் அதிபதியோடு நாம் எதிர்க்கிறோம். அதனால வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற பல சோதனைகள் உண்டு, அதுல ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக வைத்து அதிலிருந்து நாம் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு தருகின்ற சில வழிகளையும் நான் சொல்ல விரும்புகின்றேன். 1 யோவான் 2 அதிகாரத்தில் 15-16 வசனங்களை வாசிக்கும் போது அதுல யோவான் அப்போஸ்தலர் சொல்லுவார், மூன்று காரியத்தை சொல்லுவார். ஒன்று மாம்சத்தின் இச்சை, இன்னொன்று கண்களின் இச்சை, இன்னொன்று ஜீவனத்தின் பெருமை. இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இன்றைக்கு நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லலாம், ஒன்று இதை பார்ப்போம், நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உடனே ஜபிக்க ஆரம்பிப்போம், அது தேவனுக்கு சித்தமா, அது எனக்கு தேவையா, அப்படின்லாம் பார்க்க மாட்டோம். என்னுடைய பார்வைக்கு நன்றாக இருக்கின்றது, அதனால் அதற்காக ஜபிப்போம். நாம் யாரிடத்தில் ஜபிப்போம்? ஆண்டவரிடத்தில் ஜபிப்போம். நாம் அதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இன்று இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பதாக நான் சொல்ல விரும்புகின்றேன். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்னைக்கு எந்த ஒரு ஊழியக்காண்டத்துல நீங்க போய் கேளுங்க பார்க்கலாம், எனக்கு முன்னால ரெண்டு பேர் இருக்கிறாங்க ப்ரமோஷனுக்கு இருக்கிறாங்க, ஆனா அந்த ப்ரமோஷன் யாருக்கு கிடைக்கணும்? எனக்கு கிடைக்கணும். அதுக்காக ஜெபிங்கன்னு சொன்னா காசு வாங்கிட்டு ஜெபிக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க, ஆனால் அது பாவம் என்பதை உணராமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் எதுலையுமே பொறுமையாக இருக்க விரும்புவதில்லை. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் எனக்கு இது இச்சையாக இருக்கிறது, இது எனக்கு தேவை, அவ்வளவுதான். அது ஆண்டவரிடத்தில் கேட்போம், கர்த்தருடன் அது தரணும், உபவாசிப்போம், பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு விரும்புவோம். அது தேவனுடைய சித்தமா என்கிறதை நாம் யோசிக்க மாட்டோம். இந்த இடத்துல பார்க்கும் போது யோவான் அதைத்தான் சொல்லுகிறார். மூன்று காரியங்கள், ஒன்று மாம்சத்தின் இச்சை, தேவனுக்கு விரோதமானது, உலகத்தினால் உண்டானது, கண்களின் இச்சை உலகத்துக்கு உண்டானது, அது தேவனுக்கு விரோதமானது, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றையும் சொல்லுகிறார். இதுல இந்த கண்களின் இச்சையை பற்றி உங்களோடு சுருக்கமாக சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆதியாகமத்தில் பாருங்க, ஏதேன் தோட்டம் பாவமே கிடையாதுங்க, என்றும் தினந்தோறும் ஆண்டவர் குளிர்ச்சியான வேளையில அவர்களோடு வந்து உறவு கொண்ட ஒரு அருமையான ஒரு தோட்டம் அது. ஆதாமும் ஏவாளும் பாவம் அறியாதவர்கள், அப்படி வாழ்ந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் கூட பாருங்கள், பிசாசானவன் சர்ப்பத்தின் வடிவத்திலே சென்று அவன் ஏவாளோடு என்ன கேட்கிறான் பாருங்கள், அருமையாக, ஆண்டவர் பார்வைக்கு அழகாக, புசிப்புக்கு நலமான, எத்தனையோ விதமான விருட்சங்களை வைத்திருந்தார், ஆனால் ஒரு விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், தோட்டத்தின் நடுவில் வைத்திருந்தார். அவர் ஆதாமிடத்தில் சொன்னது என்னவென்றால், எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம், உங்கள் பார்வைக்கு நலமானது, புசிப்புக்கு இன்பமானது, நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்கக்கூடாது. இன்னைக்கு கூட பாருங்களேன், தேவன் நமக்கு எவ்வளவோ காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா, எவ்வளவோ காரியங்களை அனுபவிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறார் இல்லையா, ஆனால் நாமோ இவைகளில் திருப்தியா இருப்பதில்லை. எது கிடைக்கவில்லையோ அதில் தான் நம்முடைய கண்கள் இருக்கும், எது நமக்கு பெற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதிலே தான் வாஞ்சியாக இருப்போம். போதும் என்கிற மனதோடு இருப்பது மிக கடினமாக இருக்கின்றது இல்லையா. ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் அதை தான் சந்தித்தாள். ஆண்டவர் ஒன்றை மாத்திரம் புசிக்க கூடாது என்று சொல்லி இருந்தார் பாருங்க. ஆனா நடைபெற்றது என்ன பாருங்க, ஆதியாகம 3 முதல் 3 நீங்கள் பார்க்கும் போது அதுல பிசாசு வருகிறார், ஒரு சர்ப்பத்தின் வடிவத்தில் வரான், வந்து என்ன கேட்டான் தெரியுமா, என்ன கேட்டான் தெரியுமா, இதுலதான் நீங்களும் நானும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். அவன் கேட்டது வித்தியாசமா கேட்கவில்லை. என்ன சொன்னான்னா, இந்த நன்மை தீமை தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம், எல்லாத்தையும் புசிக்க கூடாதுன்னு கர்த்தர் உங்கள்கிட்ட சொன்னதுண்டா, இதான் கேட்டான் பாருங்க. இந்த அம்மாவுக்குள்ளால எவ்வளவு ஒரு வாஞ்ச, அத வாஞ்சன்னு சொல்லவா, விருப்பம் என்று சொல்லவா, இச்சை என்று சொல்லவா எனக்கு தெரியல. நீங்களும் நானும் இதுல அகப்படுகிறவர்கள், அதனால தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவு ஒரு வெறியோட இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்களேன், எல்லாத்தையும் சாப்பிட்டு இது ஒன்னையும் சாப்பிடாதுன்னு, இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய், அதையும் சொன்னார். இந்த அம்மா வந்து பாருங்க, வேத புஸ்தகத்துல ஒரு எழுத்து, ஒரு ஒரு குறிய கூட நீங்களை நானும் கூட்டக்கூடாதுங்க, குறைக்க கூடாது. இந்த அம்மாவிட்ட இருந்த அந்த வெறிய பாருங்களேன், ஏன் இந்த ஆள் இதை ஒன்னையும் புசிக்க கூடாதுன்னு சொன்னார். இதைத்தான் தியானிச்சுட்டே இருந்தாங்க. பிசாஸ் வந்து கேட்கிறாங்கம்மா, என்ன கனியும் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா, உன்ன அந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவர் என்ன சொன்னார்னா, புசிக்காதப்பா, புசிக்கிறனால செத்து போவ, இதைத்தான் சொன்னார். இந்த அம்மா சொல்றாங்க பிசாசுகிட்ட, அந்த நடுவுல ஒண்ணு நிக்குது பாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, அதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் அதை புசிக்கவும் கூடாது, அதை ஆண்டவர் சொன்னாரா, அப்படி தொடக்கூடாதுன்னு சொன்னாரா, பார்க்க கூடாதுன்னு சொன்னாரா, இல்லை, ஆண்டவர் சொன்னது புசிக்காத, நீ அதை புசித்தேன்னா செத்து போற, அதுக்கு பிறகு உனக்கு எனக்கும் உறவு இல்லை, அதைத்தான் கர்த்தர் சொன்னார். ஆனால் இவள் பிசாசிடத்தில் சொல்றாரு, அவரோ எப்படா இவன் ஒரு வார்த்தை கூட்டிடுவான், வாதிகளை கூட்டிடலான்னு பார்த்துட்டு இருக்கிறான், கர்ச்சிக்கிற சிங்கம் அவன். அவனிடத்துல இந்த சகோதரி சொன்னது என்னன்னா, அது தொடக்கூடாது, அது புசிக்க கூடாது, எவ்வளவு வெறுப்பா இருந்திருக்காங்க பாருங்க. ஆண்டவரிடத்துல ஒரே ஒரு காரணத்தை சொன்னார், என்னன்னா, அதை மட்டும் புசிக்க கூடாதுன்னு சொன்னார். அவ்வளவு வெறுப்புல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தொடவும் கூடாது, புசிக்கவும் கூடாது என்று சொன்னார் என்று சொன்னாள். நடைபெற்றது என்ன பாருங்களேன், ஒன்ன பிசாசுக்கு இடம் கொடுத்தாச்சு, இதை மட்டும் அந்த அம்மா சொல்லியிருந்தேன், என்னன்னா, ஆமா அதை மட்டும் புசிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, ஏதாவது காரணம் இருக்கும், ஆண்டவர் சொன்னா ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு வைங்களேன், அது ஒரு வாய்ப்பு பிசாசை தோற்கடிக்க. ஆனால் இந்த அம்மா அந்த பிசாசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க, ஏன்னா அந்த அம்மா வசனத்தை கூட்டினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அது தொடவும் கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொல்லல, புசிக்க கூடாது என்றுதான் சொன்னார். உடனே பாருங்க, அவன் வந்துட்டான், இடம் கொடுத்துட்டாங்கல்ல, உன்ன வரான். வந்து என்ன சொல்றான் பாருங்க, ஆதியாகமம் 3:4-5 சொல்லுகிறான். என்ன சொல்லுறான்னா, பொய்யான சில வாக்கு தத்துவங்களை சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, முதல்ல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, சாகவே சாவதில்லை. ஆனால் ஏ ஆண்டவர் சொல்லுகிறார் சாவாய், இவன் சொல்லுகிறான் சாவதில்லை. இன்று கூட நீங்கள் யோசித்து பாருங்க, வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் என்னவென்றால், துர்மார்க்கர் ஒரு புல்லை போல தலைத்து அழிந்து போவார்கள். நீங்களும் நானும் உட்கார்ந்து பார்ப்போம், புல்லு என்ன இன்னைக்கு வந்துச்சு, 3வது நாள் அது மாண்டு போச்சே, துர்மார்க்கம் இருக்கிறானே, அப்ப வேத வசனம் சரியில்லை என்கிற ஒரு முறைமைக்கு நம்ம இன்றைக்கு வந்து விட்டோம். அநேகர் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு கர்த்தரின் நீடிய பொறுமையோ அவரிடத்தில் இருக்கிற தயவையோ எண்ணி பார்ப்பதில்லை. அழிவான் என்று சொன்னாரே, ஏன் அழிய மாட்டேங்கிறான். அவன் சொல்றாரு என்னன்னா, ஏமா நீ சாக மாட்ட, ஆண்டவர் சொன்னதோ ஆவிக்குரிய மரணம், உனக்கும் எனக்கும் இனி எந்த பந்தமும் இருக்காது, செத்து போவாய். ஆனால் அவனோ நீ சாவதில்லை. இதுல நீங்களும் நானும் வேதத்துல ரொம்ப ஆழமா இல்லைன்னு வச்சுடுங்களேன், யாரு சொன்னதான் சரியா இருக்குது நீங்க யோசித்து பாருங்க. பிசாசு சொன்னதான் சரியா இருக்குது. பிசாசு என்ன சொன்னா, நீங்க சாக மாட்டீங்கன்னா. அவங்க செத்தாங்களா அந்த டைம்ல? இல்ல. ஆனால் ஆண்டவர் சொன்னது என்ன, எனக்கும் உனக்கும் இருக்கிற அந்த பந்தம் முறிவும், உனக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் இருக்காது. அதைத்தான் கர்த்தர் சொன்னார். ரெண்டாவது பாருங்க, நீ புசிக்கும் நாளில் உன் கண்கள் என்ன செய்யும், திறக்கப்படும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒன், அனதர் திங். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, எம்மா உன்னுடைய கண்கள் திறக்கப்படுமையானால், நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிப்பாயானால் நீ செத்து போவாய் என்று சொன்னதற்கு இவன் சொல்லுகிறான் கண்கள் திறக்கப்படும். அப்ப என்ன சொல்லுகிறான், சாத்தான் என்ன சொல்றான், எம்மா கண்ணு திறந்தத்தான் எங்கெல்லாம் என்னதெல்லாம் இருக்கும் என்பது உனக்கு தெரியும். மூன்றாவது சொல்றான், நீங்கள் யாரை போல் இருப்பீர்கள், தேவர்களை போல இருப்பீர்கள் என்று சொன்னான். மூன்று காரியத்தை சொன்னான். ஆண்டவருடைய நாமத்தில் நான் சொல்றேன், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இல்லாதபடிக்கு சொத்து இருக்கலாம், பந்தம் இருக்கலாம், உறவு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பிரயோஜனம் இல்லை. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் எதுவும் இல்லை. இன்றைக்கு இங்கு நடைபெற்றது என்ன, பிசாசுக்குரிய ஒரே குறிக்கோள், தேவனிடத்திலிருந்து இவர்களை பிரித்து விட வேண்டும், அவ்வளவுதான். அவனுக்கு அதுக்கு எதுவும் கொடுக்கலாம். என்னவெல்லாம் சொல்லுகிறான், தேவர்களை போல இருப்பீங்க, கண்கள் திறக்கப்படும். ஏமா நீங்க சாகவே சாக மாட்டீங்க. ஆண்டவர் சொன்ன இன்றைக்கு கூட வேதவசனம் சொல்லுகிறதை எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நம்புவதில்லை கிடைத்தறியுமா? எத்தனையோ பேர் இதை வாசித்து விட்டு, இது எங்க நடக்குது, இது எங்க நிறைவேறப் போகிறது? ஆண்டுடைய வருகை பற்றி முதல் நூற்றாண்டிலிருந்தே கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பது என்ன தெரியுமா, எங்க வரப்போகிற, எங்க சொல்லி இருக்குது, அந்த சொன்னதெல்லாம் நடக்குதாக்கும், வேதத்தில் எழுதியிருக்கிறதெல்லாம் நடக்குதாக்கும். எதற்காக இந்த சந்தேகம் தெரியுமா, தேவனிடத்திலிருந்து உங்களை பிரித்து விட்டால் அப்புறம் அவன் உங்களை விழுங்கி விடுவான், அவ்வளவுதான். ஆண்டவருடைய இரக்கம் இருக்கின்றதனால் மட்டும்தான் பிழைத்து இருக்கிறோம், வேற ஒண்ணுமே இல்லைங்க, வேற ஒன்றுமே இல்லை. அப்பா என்ன அவருடைய கையில வச்சிருக்கிறதுனால அவனால என்ன பறிக்க முடியல, ஆண்டவர் அவருடைய கண் மணி போல வைத்திருப்பதனால அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் விரும்புவதெல்லாம் தேவனுக்கும் இந்த மனிதனுக்கும் இடையே ஒரு பிரிவை உண்டு பண்ணினால் வெட்கப்படுத்தி விடலாம், விழுங்கி விடலாம், கொன்று விடலாம், அழித்து விடலாம், திருடி விடலாம். அப்புறம் கவனிங்களேன் என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். மூன்று தீமைகள் அவன் சொன்னது ஆசீர்வாதத்தை போல அவங்களுக்கு வந்துச்சு. அம்மா திருப்பி அதை பார்த்தாங்க. திருப்பி பார்த்த சமயத்தில் அந்த கனியானது அழகு புசிப்பதற்கு நல்லதாக இருந்தபடியினால அவங்க அந்த கனியை புசித்தாங்க. புருஷனுக்கும் கொடுத்தாங்க, ரெண்டு பேரும் புசித்தாங்க. கண்கள் திறக்கப்பட்டது. தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து தேவன் மாலையில அவர்களோடு உறவு கொள்ள வரும்போது அவரை சந்திப்பதற்கு கூட பலன் இல்லாதபடி ஒரு அத்தியிலையை எடுத்து தைத்துக் கொண்டு அவர்கள் அரை கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டு அத்தி மரத்தில் சென்று ஒளிந்து கொண்டார்கள். ஒரு பழஞ்சாப்டர்களாம், எத்தனையோ பழங்கள் இருந்தது, அந்த பழங்கள் எல்லாம் பார்வைக்கு நல்லா தான் இருந்துச்சு, புசிப்பதற்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு பழத்தையும் எவ்வளவோ இச்சுட்டாங்க. அதை சாப்பிட்ட மாத்திரத்துல தேவனோடு உறவை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு உங்களுடைய மனதை இன்னைக்கு பாதித்து கொண்டிருக்கலாம். ஏன் ஆண்டவர் நான் விரும்புகிறத எனக்கு தரல, இது ஒன்று தானே நான் வேணும்னு கேட்டேன், என் பிள்ளைக்கு இது ஒன்று தானே வேணும்னு கேட்டேன், என் குடும்பத்துக்கு இது ஒன்று தானே வேண்டும் என்று கேட்டேன், ஏன் தரல? இந்த யுத்தம் செய்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அது வேண்டுமா இல்ல தேவன் வேண்டுமா? ஏவாள் அதை தெரிந்து கொண்டாள். தேவனிடத்திலிருந்து அவர்கள் பிரிந்து போனார்கள். போன போது பாருங்க, அவர்களை தோட்டத்திலிருந்து ஆண்டவர் வெளியேற்றினார். நமக்கு தெரியும், அந்த சம்பவம் தெரியும். கெட்டு போனார்கள். பாவம் இல்லாத ஒரு இடத்துல, ஏதேன் தோட்டத்தில், தினந்தோறும் தேவனோடு உறவு கொண்ட ஒரு தேவ மனிதனுடைய வாழ்வு முடிவு பெற்றது. அந்த பரிதாபம், தேவன் தன்னுடைய சாயலில் உருவாக்கி ரூபத்தில் உருவாக்கி வைத்த ஒரு மனிதன். இன்னொரு மனிதன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிந்தவர் தான். அப்போஸ்தலர் 13:22 லூக்கா எழுதும் போது என்ன சொல்லுவார் என்றால், தேவனுக்கு பிரியமானவன் என்று, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவன் சாட்சி சொன்னவர் தாவீது. ஆண்டவர் பொதுவாக ஒரு மனிதனை குறித்து சாட்சி சொல்வது மிக கடினம், மிக கடினம். ஆனா தாவீதை பற்றி ஆண்டவர் அழகாக சாட்சி சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இந்த தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தவங்க முடிந்து போனாங்க, அவங்க கதை முடிஞ்சச்சு, அவங்க கதை சாப்டர் முடிஞ்சச்சு. இப்போ ஆண்டவர் ஒருத்தனை தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லுவோம், நிறைய பேர் எங்களை பத்தி, எங்களை மாறி உள்ளவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என்னன்னா, நீங்க தேவனுக்கு பிரியமானவங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமார், தேவனுடைய குமாரதிகள் என்றெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. பாருங்க, சொல்லும் போது கர்வம் கொள்ளுவோம். என்ன சொல்லுவோம் என்றால், உண்மைதான், நான் யாருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு எண்ணம். தாவீதுக்கும் அதுதான் ஏற்பட்டது, நடைபெற்றது. என்ன ஆண்டவர் சொல்றாரு, இவன் யாருப்பா, என் இருதயத்துக்கு ஏற்றவன், இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்ட்டு தாவீது குத்து சாட்சி சொல்றார். பாருங்க, சாட்சி சொல்லுகிறார். ஆனால் இந்த தாவீதுக்கு நடைபெற்ற ஒரு காரியம், இதுவும் கண்களின் நிச்சை. பாருங்க, 2 Samuel 11 முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிப்பு, அதனால தான் இதை சொல்ல விரும்புகிறேன். என்ன பார்க்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ராஜாக்கு யுத்தத்துக்கு செல்லக்கூடிய காலம் அது, ராஜா யுத்தத்துக்கு போக வேண்டிய காலம். ஆனால் தாவீதோ யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிப்பதற்கு, ரப்பாவை முற்றுகை போடுவதற்கு அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். தேவனுடைய பிள்ளைகளை, ஏற்கனவே நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஏவாளை எப்படித்தான் பிசாசு ஏமாத்தினான்னு சொன்ன, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆண்டு விடுதலிருந்து ஏவாளை என்ன செய்தான், பிரித்தான், பாத்துங்க, நம்பாமல் வைத்தான், அவ்வளவுதான். அந்த பிரிவினை எப்போது ஏற்படுகிறதோ அப்புறம் நீங்களும் நானும் பிசாசுக்கு ஒரு விட்டல் பூச்சியே தான். இந்த இடத்துல பாருங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்ன தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் எருசலேமில் இருந்து விட்டான். என்னங்க தப்பா இது, நம்ம கேட்கலாம், ஆர்கியூ பண்ணலாம், யாரு தப்பா, என்ன தப்பா பண்ணா, எருசலேமில் தான் இருந்து விட்டான். ஐயா, இதுதான் பிசாசின் சூழ்ச்சி, நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்காதபடி செய்வான். வேதம் வாசிக்க வேண்டிய தருணத்தை வேறு காரியங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னன்னு சொன்னா, நாம் நிறைய ஜெபிக்கிறது இல்ல, ஆனா யார் ஜெபிப்பாங்க, என்னுடைய மனைவி ஜெபிப்பாங்க, எங்க சபை ஜெபிக்கும், ஊர்ல 2 ஊழியக்காரங்க ஜெபித்துட்டே இருக்காங்க, 24 மணி நேரம் ஜெபித்துட்டு இருக்காங்க. நீங்க என்னையா செய்யறீங்க, நாங்க எருசலேமில் இருக்கிறோம், எருசலேம் மகாராஜாவின் நகரமாச்சே, அங்க இருக்கிறோம், என்னையா இது, காலம் பூரா ஆண்டவருக்கு உழைக்கணுமா, ஒரு நாள் பாடாம இருந்தா என்ன, ஒரு நாள் ஜெபிக்காம இருந்தா என்ன, ஒரு நாள் வேதம் வாசிக்காம இருந்தா என்ன, ஒரு நாள் சாட்சி பகராமல் இருந்தால் என்ன, ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகாமல் இருந்தால் என்ன, ஒரு நாள் கர்த்தருடன் உறவை கொள்ளாமல் இருந்தால் என்ன, அதற்குத்தான் ஆட்கள் இருக்கின்றார்களே. தாவீது அப்படியே தான் எண்ணினான்.
நான் அம்மன் புத்திரை அழிப்பதற்கு செல்லணுமா? யோவா இருக்கின்றான், எத்தனையோ பெரிய ஒரு பெரிய ஒரு சேனாதிபதி, இஸ்ரவேல் எல்லா சேனையும் இருக்கின்றது.
தாவீது எல்லா நாளும் யுத்தத்துக்கு போனையா? இன்னைக்கு ஒரு நாளைக்கும் போகாம இருந்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்று என்னை பிசாசு தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து உறவிலிருந்து பிரிக்கிறாரோ நான் அவனுடைய வெற்றியமாகி விட்டேன் என்று அர்த்தம். அப்புறம் அவனுக்கு முன்னால நான் தெள்ளு பூச்சி தான், அவனை விழுங்கலாம், அவன் என்னை கொல்லலாம், அவன் என்னை அழிக்கலாம், அவன் என்னை திருடலாம். ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு யுத்தம். எத்தனை யுத்தத்திற்கு தாவீது சென்றானே, ஒரே ஒரு யுத்தம் அவன் போகவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தள்ளி போடாதீர்கள். ஆண்டருடைய காரியம், ஆவிக்குரிய காரியத்துக்கு முதலிடம் கொடுப்பதை ஒரு போதும் விட்டு விடாதீர்கள். விட்டு விட்டீர்கள் என்றால் நினைத்துக் கொள்ளுங்கள், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், தாவீது வஞ்சிக்கப்பட்டான், நீங்களும் நான் எம்மாத்திரம். அதற்காகத்தான் இதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. என்னவென்றால், நான் ஜெபிக்க வேண்டிய தருணத்தை, ஐயா எது எனக்கு நேரிட்டாலும் நான் ஜெபிப்பதை விளக்கவே மாட்டேன், வேத வாசிப்பை நிறுத்தவே மாட்டேன், ஆலயம் செல்வதை நிறுத்தவே மாட்டேன், ஏழைக்கு உதவி செய்வதை நிப்பாட்டவே மாட்டேன், தேவனுக்கு பிரியமாக நீங்கள் செய்வது எதையும் விட்டுவிடாதீர்கள். எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறது கூட, இருக்கிறவங்க கூட நமக்கு இன்னைக்கு தெரியாது. பாருங்க, நம்ம ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டோமா இல்லையா தெரியாது. பாத்துட்டீங்க, ஒரு சோர்வு ஊழியத்துல வரும்போதே எச்சரிப்பு, எச்சரிப்பு. தாவீது எருசலேமில் தான் இருந்தான், எந்த தப்பும் பண்ணல, எந்த தப்பும் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆண்டவரோடுள்ள ஐக்கியத்திலிருந்து உங்களை வெறுத்து விடுவோம், தேவன் தந்த பொறுப்பிலிருந்து உங்களை விலக்குவதற்கு வழி இருக்குமே. ஆனால் அப்புறம் பிசாசுக்கு நான் ஒரு தள்ளு பூச்சி, அவன் என்னை விழுங்கி விடுவான். அப்புறம் கவனிங்களேன், தாவீது செய்தது என்ன? 2 Samuel 11:2 நீங்கள் பாருங்க, பாருங்களேன். எனக்கு இந்த சாயங்காலம் ஒரு நாப்கின் ரொம்ப பிடிக்கும். பாத்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலையிலிருந்து வந்ததும் கொஞ்சம் படுத்துட்டு எழும்புனேன்னு சொன்னா திருப்பி 8 மணி நேரம் வேலை செய்யற மாதிரி இருக்கும், செய்யறதுக்குள்ள பலன் இருக்கிற மாதிரி இருக்கும். இவர் எப்ப தூங்குறாரு? சாயங்காலத்துல தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து தூங்கிட்டு இருக்கிறார். படை நடத்திட்டு கொண்டிருக்கிறது. யோவாப் யுத்தகலத்தில் இருக்கிறான், தன்னுடைய சேனாதிபதிகள் எல்லாரும் யுத்தத்தில் இருக்கிறாங்க. தாவீது நித்திரை பண்ணிக்கொண்டு இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, ஒரு பொறுப்பிலிருந்து விலக்கினவன் இப்ப என்ன கொடுக்கறான் பாருங்க. ஏவாள அவனுடைய சத்தத்துக்கு கீழ்படிய பண்ணனவன் என்ன கொடுத்தான்? நன்மை தீமை அறியதுக்கு விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுத்தான். அம்மாவுக்கு கண்ணு திறந்துச்சு, நிர்வாணின்னு அறிந்து கொண்டாங்க, அத்தியிலை தச்சிட்டு அத்தி மரத்துல போய் ஒளிஞ்சிட்டாங்க. இப்ப தாவீதுக்கு கவனிங்க, எவ்வளவு பியூட்டி பாருங்க. நீங்களும் நானும் இதை ஒரு குவிஸா எடுக்க வேண்டும். எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? ஐயா, ஒரு நாள் யுத்தத்துக்கு போகவில்லை, அதற்கு பரிசு என்ன? இன்பமான நித்திரை. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இளைப்பாறுதல். எத்தனை பேருக்கு தூக்கம் வராது, ஆனா இப்படிப்பட்ட நேரத்தில் ஜபத்தில் தூக்கம். ஆண்டவருடைய ஊழியத்தை ஒதுக்கி வைத்து விட்டு நித்திரை அசுதியா இருக்கும் போது நல்ல ஒரு தூக்கம். கோட்டை போட்டு தூங்கினீங்கன்னா ஒரு வசன ஞாபகத்தில் வரும், கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஐயா, நீங்கள் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டீர்கள், அதை உணர மாட்டோம். தாவீது பிரிக்கப்பட்டு விட்டான், இன்பமான நித்திரை. இந்த நித்திரையை அவன் மிகவும் அனுபவித்தான். அப்புறம் வந்து எல்லாரும் யுத்தத்தில் இருக்கிறாங்க, இவர் வந்து உப்பரிகளை சுத்துறாரு. ஒரு அழகான ஸ்திரியை கண்டான், ஒரு அழகான ஸ்திரியை கண்டான். இந்த வேளையில் எனக்கு தோன்றின ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஆண்டவர் நாத்தான் அனுப்பி கேட்பார், என்ன கேட்பார்னா, அம்மா ராஜாக்கு உனக்கு முன்னால் இருந்த ராஜாவை தள்ளி தானடா உன்னை இதில் ஏத்தினேன், அந்த ராஜாவுடைய மனைவிகள் கூட உனக்கு கொடுக்கப்பட்டது, நீ விரும்பினது எது உனக்கு தரல, உன்னை கேட்பார் ஆண்டவர், உனக்கு இன்னமும் எதாக்கிலும் தேவையா இருந்தால் என்னிடத்தில் கேட்டிருக்கலாம் இல்லையா, அப்படி என்று ஆண்டவர் சொல்லுவார். இன்றைக்கு உரியா யுத்தத்தில் இருக்கிறான், மனைவியை பார்த்தானவன், மனைவியை பார்த்தான், ஒரு ஸ்திரியை கண்டான், அழகுள்ள ஒரு ஸ்திரி. அடுத்து நடைபெற்றது பாருங்கள், ரெண்டு சாமுவேல் 11:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டு விடும்போது ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும், ஜபிப்பதற்கான வாஞ்ச என்னிடத்தில் குறையும் போது நான் எண்ணிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நான் தேவனிடத்திலிருந்து விலக்கப்படுகிறேன். வேதம் வாசித்து தியானிப்பதற்கு என்னால் முடியவில்லை, ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து விலக்கப்படுகிறேன். நேத்திகிறது நல்ல பைபிள் வாசித்தன், தூக்கம் மட்டும் வரல. இன்னைக்கு பைபிள் வாசித்தன் நிப்பாட்டின என்ன வந்துச்சு, தூக்கம் வந்துருச்சு. நேத்திகிறக்கும் ஜபம் பண்ணனா ஜபத்துல போனா கொட்டாய விட்டுட்டு இருக்கிறேன், யா அப்புறம் ஜபத்தை பண்ண வேண்டாம்னு சொல்லி தூங்க போகணும்னு சொல்லிட்டு தூங்க போனாலும் கஷ்டமா இருந்துச்சு. இன்னைக்கு ஜபம் வேண்டான்னு சொன்னேன், படுக்க முடியல, படுத்ததுமே கொட்ட விட ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். யார் இன்றைக்கு தேவனை விட்டு தூரமாக போகிறீர்களோ அறிய மாட்டீங்க. இந்த தவளையை பற்றி சொல்லுவாங்க, நான் அதை பார்த்ததில்லை, ஆனால் வாசித்த ஆர்டிக்கல வச்சு சொல்றேன். அந்த தவளைய சைனாவிலயோ ரஷ்யாவிலயோ த காஸ்ட்லியஸ்ட் ஃபுட்டா, அது தவளை கறி ரொம்ப விலை உயர்ந்த ஒரு ஃபுட். அவன் என்ன செய்வானா, ஒரு தண்ணியில குளிர்ந்த தண்ணியில தவளை போடுவானாம். போடும்போது ரொம்ப சந்தோஷமா அது இருக்குமா, சூடா இருந்துச்சுன்னா எகிரி குதிச்சிருமா அது. ஆனா அந்த குளிமலை போட்டு அப்படியே அமைதியா இருக்குமா, லேசா சூடு பண்ணுவானா ஒரு சில மணி நேரங்கள், அதை சூடாக்கி சூடாக்கி அது கொதியும் நேரத்தில் வரும்போது இந்த தவளைக்கு தெரியாது தான் செத்து கொண்டிருக்கேன்னு. தவளை செத்து போகும், ஆனால் ஒரு கொதிக்கிற தண்ணியில போட்டா உடனே துள்ளி விடுவோம். கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு ஒரு பாவம் என்கிற ஒன்றுல உங்களை கொண்டு போடுவதற்கு முன்பதாக பிசாசு என்ன செய்வான் தெரியுமா, ரொம்ப உங்களை என்னையும் பரிசோதிப்பான். அவங்க கூட திடீர்னு ஒருத்தனை கூப்பிட்டு, ஏ காட்வின் வாடா, எனக்கு நீ தான் ஒரு சீஷன்னு சொல்ல மாட்டான். காட்வினை அவனுக்காக பக்குவப்படுத்துவான். இந்த யோசேப்பின் சகோதரருடைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். என்ன செய்யறோம், என்ன பாக்குறோம்னு சொன்னா, யோசேப்பு ஒரு பலவர்னா இங்கே அப்பா கொடுப்பாங்க, அப்பா கொடுத்தவன சகோதரர்கள் இவனை பத்தி என்ன செய்வாங்கன்னா பொறாம கொள்வாங்க, சரியா? என்ன சொன்னாங்கன்னா, ஐயா இவனுக்கு கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பொறாம கொண்டார்கள். அப்ப கூட அவனுக்கு தெரியாது, அவன் பிசாசுக்கு தெரியாது, இவன் இவர்கள் எல்லாரும் நமக்கு கையில தான் இருக்கிறாங்கன்னு அவன் எடுத்துக்கொள்ளல. பாருங்க, செகண்ட் ஒரு சொப்பனத்தை சொல்லுவார் யோசேப்பு, அதிகமாக இன்னும் பொறாம கொள்வாங்க. கவனிங்க, அப்போதும் பிசாசு பயன்படுத்தல, இப்படி ஒன்றிரண்டு சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று கடைசியில இவனை பகைத்தார்கள் என்று இருக்கும். அந்த பொறாமை வரும்போதே நீங்களை நானும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். என் சகோதரனை குறித்து எனக்கு ஒரு பொறாமை வரும்போதே எச்சரிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த பகைமை வந்த பின்பு அவன் என்ன செய்வான்னு சொன்னா, யோசேப்பை சாப்பாடு கொடுத்து அனுப்புவதற்கு உதவி செய்தான். இவனை கண்ட மாத்திரத்தில் ஏற்கனவே அவங்க பிரிப்பேர்ட் ஆயிட்டாங்க, பொறாம கொண்டாங்க, இப்ப பகம கொண்டாங்க, இவன் கிட்டச்சான கொன்றுவாங்க. அந்த மாதிரி அவன் பிரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் யோசேப்பை அனுப்புனாங்க. யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு ஒரு பாவத்தை நீங்கள் நானும் செய்வதற்கு திடீர்னு ஒரு இடத்துல கொண்டு போட மாட்டான். ஜபத்தை விட்டு விட வைப்பான், வேத வாசிப்பை விட்டு விட வைப்பான், தேவனுடைய காரியத்துக்கான காரியத்துல இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவாறு பண்ணிடுவான். பண்ணின பிறக்கும் அவன் உடனே உங்களை பாவத்துல என்ன, பாவத்துல விட மாட்டான். நல்ல ஒரு தூக்கம் தருவான், நல்ல சாப்பாடு தருவான், நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கர்த்தரை விட்டு மாறினா தூக்கம் வருமா வராதுன்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருப்போம். இப்ப கவனிங்களா, இவன் யுத்தத்துக்கு போகாத நாளில் வேதம் வாசித்து ஜபித்திருப்பானே, ஆனால் தேவன் தாவீதுக்கு புகட்டி இருப்பார், எப்பா நீ எங்க இருக்க வேண்டியவன், யுத்தத்தில் இருக்க வேண்டியவன், நீ எங்க இருக்கிற, உணர்வடைந்திருப்பான். ஆனாலோ அவன் தூங்கினான், தூங்கி முழித்து ஒரு அழகான ஸ்திரியை கண்டான். இப்ப பாருங்களேன், வேத வாசிப்பு முடிஞ்சு ஜபம் முடிஞ்சது, இப்ப தான் பார்த்து ஒரு ஸ்திரியை பார்த்து விசாரிக்கின்றான். விசாரிக்கிறான். உபாகமம் 17:17 நீங்க வாசித்தீங்கன்னா அதுல ஒரு ராஜாவுக்குரிய ஒரு தகுதி என்ன தெரியுமா? அவனுக்கு அதிகம் ஸ்திரீகள் இருக்கக்கூடாது. ஏற்கனவே இவனுக்கு சவுலுடைய சவுலுடைய குமாரத்தி இருக்கிறார். ஏற்கனவே இவனுக்கு வேற மனைவிகள் இருக்கிறார்கள். இப்போது ஒன்று கூட ஆசைப்படுகிறானே, ஆனால் தேவனுடைய கற்பனையை மீறுகிறான் என்பது தாவீதுக்கு தெரியாமல் போனது. உபாகமம் 17:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அதிக ஸ்திரீகளின் மேல் நீ ஆசை வைப்பாயானால் நீ என் கற்பனைகளை மீறுகிறாய். இப்ப இவர் விசாரிக்கிறார், யார் அவங்க என்று விசாரிக்கிறாங்க. அடுத்த வசனம் பாருங்களேன், 2 Samuel 11:4 என்ன செய்தான் தெரியுமா? ஓ, இது உரியாவின் மனைவியா? உரியா இப்ப எங்க இருக்கிறாரு? யுத்த களத்தில் இருக்கிறாரு. அப்ப இந்த சகோதரி மட்டும் என்ன தனியாக்க இருக்கிறாங்க? ஒரு ராஜா, ஒரு தேசத்தை ஆளுகிறவன், எத்தனை வக்கிரக புத்தி என்று பாருங்கள். அவனுடைய பொறுப்பில் இவள் இருக்கின்றது மாதிரி, இன்றைக்கு அவளுடைய அடைக்கலத்தில் அவள் இருக்கிறது மாதிரி உரியா யுத்தத்தில் நிற்கின்றான். அவன் ஒரு உத்தமன், அவன் தேவனுக்காக பயப்பட்ட ஒரு மனுஷன். இப்போதோ ஒரு சகோதரி இன்னொருடைய மனைவி தனிமையில் வீட்டில் இருப்பதை பார்த்து அறிந்து கொண்டு அழைத்தனுப்பி பாவம் செய்தான். ஒன்று யோவான்ல சொல்லப்பட்டிருக்கும், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தான் பாவம் செய்துவிட்ட தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த ஆதாம் ஏவாளுடைய இதுலையும் பார்த்தா, இந்த தாவீதனுடைய காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒன்று இருக்கும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள், என் தேவனிடத்தில் அவங்க கெஞ்சி ஒன்றை கேட்டிருக்கலாம், ஐயா தவறு செய்தோம். என்ன செய்தாங்க? தவறு செய்தோன்னு சொல்லிட்டா போதுமுங்க, நம்முடைய தேவனை ஏற்றுக்கொள்ளுவார். ஆனா ஆதாம்கிட்ட வந்து கேட்கிறார் ஆண்டவர், ஏமா ஏண்டா இந்த காரியத்தை செய்தன்னு கேட்டாங்க. கேட்டோன்னு ஆதாம் என்ன சொன்னா? நீங்க அழகு வாசித்தீங்கன்னா அழகா இருக்கும், நீர் எனக்கு கொடுத்த மனைவி அதை எனக்கு புசிக்க கொடுத்தால் நான் புசித்தேன். அர்த்தம் என்ன? நான் இல்ல பாவம் செய்தவன் யாரு? ஏவாள். ஏவாள்கிட்ட போய் கேட்கிறார் ஆண்டவர், ஏமா ஏண்டா இந்த காரியத்தை செய்த? சொல்லுவாங்க, சர்ப்பம் ஏதின் தோட்டத்தில் வச்சு இங்க சர்ப்பத்தை நீங்க என்ன செய்யல, பாதுகாக்க மறந்துட்டீங்க. சர்ப்பம் உள்ள வந்துச்சுல, சர்ப்பம் வந்தோன்னா புசி ஒண்ணு இல்லைன்னு நான் புசிச்சிட்டேன் ஒன்னே ஒன்னு சொல்லி இருந்தா போதும். ஆண்டவரே தவறு செய்யணும், நீங்க இவ்வளவு அருமையான ஒரு தோட்டத்தில் வச்சிருந்தீங்க, தப்பு பண்ணிட்டேன். தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், இறுதிக்கு ஏற்றவன், ஆனால் அவன் பாவம் செய்தான். அந்த டைம்ல 51 சங்கீதம் சொல்லியிருப்பான்னு வச்சுடுங்களேன், இவனிடத்தில் இருக்கிற மாசு அகன்று போயிருக்கும். அந்த நேரத்தில் என்ன செய்யற பாருங்க, என்ன செய்யற? தான் பாவம் செய்தாயிற்று, பாவம் செய்துட்டு வீட்டில் வந்து இவர் இருக்கிறாரு. திருப்பியாவது யுத்தத்துக்கு போயிருக்கணும், திருப்பியாவது இவன் வந்து வேதத்தை வாசித்து தியானித்திருக்கணும், பாவத்தை அறிக்கை செய்திருக்கணும். செய்யல, என்ன செய்யறாரு பாருங்க, 2 Samuel 11:5 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் விளைவை அவன் கேள்விப்பட்டான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியானாள், அந்த பொண்ணு ஆள் அனுப்புது, எப்பா நான் இப்ப கர்ப்பவதியாக இருக்கிறேன், அதை அறிவிக்கும்படிக்கு ஆள் அனுப்பினான். இதுவரை தாவீதுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, இப்ப என்னாச்சு? வெளியே தெரியும். நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நான் செய்யற தப்பை ஆண்டவர் வழி காட்டுறாரு. எந்த தவறையும் நீங்களை நான் மறைக்க முடியாது தேவ பிள்ளைகளை. அப்படி மறைக்கப்படுவோம் ஆனால் நம்ம தேவனுடைய ரேடார்லயே கிடையாது, எங்கேயோ இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரிக்கப்பட்டால் தாவீது அறிகிறான். அடுத்து பாருங்களேன், 2 Samuel 11:6 பாத்தீங்கன்னு சொன்னா, தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், பாவத்தை மறைக்க முயற்சி செய்யலாமாவ? செய்யவே கூடாது. ஆனா அவர் என்ன செய்யற தெரியுமா? தாவீது என்ன செய்யறன்னு யோவாப்புக்கு ஆள் அனுப்புறார். ஆள் அனுப்பி என்ன சொல்றாருன்னு சொன்னா, உரியா இருக்கிறான்ல ஒருத்தன், அவனை எங்க அனுப்பு? வீட்டுக்கு அனுப்பு. அவன் அதுக்கு மேல ஒரு விசாரிப்பு. தாவீது, யோவாப் சுகமா இருக்கிறியாப்பா? ஜனங்கள் சுகமா இருக்கிறாங்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா? என்ன மாயமாலம்? கிறிஸ்தவனுக்கு தெரிகிற மாய்மாலம் ஒருவருக்குமே தெரியாது இந்த உலகத்துல. இயேசுவின் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு திரிகிற நம்மிடத்தில் இருக்கிற மாய்மாலம் ஒருவருக்கும் கிடையாது. இருதயத்துக்கு ஏற்றவனாய் கர்த்தர் கண்ட தாவீது சொல்லுகிறார், யோவாப் சுகமா இருக்கிறியா? இதாயா உன்னுடைய மனசுல இருந்துச்சு? ஜனங்கள் நல்லா இருக்கிறாங்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா? தன் பாவத்தை மறைக்க எவன் முற்படுகிறானோ அவன் விலகவே முடியாது. பாவம் நம்முடைய வாசல் படியில படுத்து கிடக்கும். அதை நம்ம மீண்டு கொள்வதற்கு ஒரே வழி அறிக்கை செய்வது மட்டும்தான். பாருங்களேன், இவர் தாங்க தாங்க தாமதிக்க 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 என்ன சொல்ற பாருங்க. என்னைக்காவது தாவீதை பத்தி நீங்க வேதத்துல வாசித்திருக்கிறீங்களா? அவனுக்கு யுத்தத்துல இருக்கிற ஒரு யுத்த வீரனுக்கு உச்சிதமான பொருட்களை அனுப்பினாருன்னு வாசித்திருக்கிறீங்களா? எங்கேயுமே வாசிக்க மாட்டேங்க. ஆனா உரியா இப்ப வாரான் வீட்டுக்கு. உரியாவ கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ இப்ப எங்க போ? ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்ப. எங்க கஷ்டப்பட்டு இருப்ப? வே யுத்தத்துல கஷ்டப்பட்டு இருப்ப. இப்ப என்ன செய்ய? கொஞ்சம் போய் ரெஸ்டட். நீ சொல்றது யாரு? ராஜா. அவன் அனுப்பிட்டு அவனுக்கு பின்னால உச்சிதமான பொருட்களை அனுப்புகிறார். யாரு? தாவீது. எப்படியா முயற்சிக்க பாக்குறான் பாருங்க. நிறைய பொருட்களை அனுப்புகிறான். அந்த நாள் வரைக்கும் அவனுக்கு அது என்னன்னே தெரியாது. இன்னைக்கு அனுப்பி விடுறாரு. யாரு? தாவீது. அப்புறம் கவனிங்களேன், 2 Samuel 11:9 சொல்லப்பட்டிருக்கிறது, உரியாவோ எங்க போகல? வீட்டுக்கு போகாதபடி ஆண்டவருடைய தன் எஜமானனுடைய வீரர்கள் படுத்திருந்த இடத்துல அவன் படுத்து கிடக்கிறான். எவ்வளவு அக்கறை பாருங்க, எத்தனையோ பேர் படுத்து கிடக்கிறாங்க, இவனால வீட்டுக்கு போக சொன்னா? ஆனா உரியாவிடத்துல வந்து தட்டி எழுப்பி கேட்கிறாரு, எப்ப நீ வீட்டுக்கு போகாமல் இருப்பது? எவ்வளவு அக்கறை பாருங்க, எவ்வளவு அக்கறை. ஏன் நீ வீட்டுக்கு போகலன்னு கேட்கிறான். அடுத்தபடியாக உரியா சொல்றான், உரியா சொல்றான் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே எனக்கு ரொம்ப என்னை பாதித்த ஒன்று என்னன்னா, உரியாவை விடவும் தாவீது ஆவிக்குரிய நிலைமையில உயர்ந்தவன். தேவன் உரியாவை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லல, தாவீதை பார்த்து சொல்லுகிறார். உரியா என்ன கேட்கிறார் தெரியுமா? தாவீதுக்கு இதை போல ஒரு அவமானம் அவன் வாழ்க்கையில நடைபெற்றது இருக்காது. என்ன கேட்டான் தெரியுமா உரியா? பெட்டி எங்க இருக்குது? அங்க இருக்குது, யுத்த களத்துல இருக்குது. யாருடைய பெட்டி அது? தேவனுடைய பெட்டி. தேவனுடைய பெட்டி அந்த நாட்களில் எங்கு இருக்கிறதோ, அந்த உடன்படிக்கை பெட்டி இருப்பதனுடைய அர்த்தமே அங்கு யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா தாவீது இடத்துல? ஐயா, தேவன் இருக்கிறது எங்க இருக்கிறார்? யுத்த களத்தில் இருக்கிறாரு. நீ அவன் சொல்லல, நீ எருசலேமில் இருக்கிறாய், தேவனை விட்டு தூரமாக இருக்கிறாய். அப்புறம் சொல்றான் அவன், இஸ்ரவேல் எங்க இருக்குது? யுத்தகலத்தில் இருக்குது. யூதாவின் கூடாரங்களில் தங்கி இருக்குது. அப்புறம் சொல்லுகிறார், என் ஆண்டவனாகிய யோவாப் இருப்பது யுத்தகலத்திலே, என் ஆண்டவன் சேவகர் வெளியில பாளையம் இறங்கி இருக்கும்போது அவன் கேட்கிறான், ஐயா நெத்தி அடி அடிச்சாங்க. என்ன கேட்டான் தெரியுமா? புசிப்பதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிப்பதற்கும் இது காலமானு கேட்டான். அதுக்கு நான் போவனா? கர்த்தருடைய பெட்டி யுத்த களத்தில், ஆண்டவனாகிய யோவாப் யுத்த களத்தில், இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்த களத்தில், இதோ எல்லாரும் அங்கு இருக்கும்போது நான் குடிப்பதற்கு புசிப்பதற்கு, இதோ என் மனைவியோடு சயனிப்பதற்கு நான் செல்வேனோ? அப்படி போகவே மாட்டேன்ட்டு உன் பேர்ல நான் ஆணையிட்டு சொல்றேன்னு சொன்னான் உரியா. அப்போதாவது உணர்த்தப்பட்டிருக்கான். தன் சொந்த மனைவியோட கூட இருக்க மாட்டேன்னு சொல்றான். ஆனா அவனுடைய மனைவியே நான் அபகரித்து விட்டேன் என்று ஒரு ஏக்கம் இருக்காதங்க. அதனால தான் தாவீது ஜெபிக்கும் போது சொல்லுவான், 51 Psalm பரிசுத்தாவியன்னு விட்டு எடுத்து போடாதே. அது எடுத்து போட்டா தப்பு அது சரின்னு எனக்கு தெரியாது, தெரியாம போயிடும். ஏற்கனவே பாவம் செய்துட்டு இருக்கிறேன். அதான் கெஞ்சுவர், பரிசுத்தாவை எடுத்து போடாதுங்க ஐயா. இப்ப பாருங்களேன், உரியா போக மாட்டேன். நான் உண்மையான ஒரு உரியா. ஒன்னு என்ன செய்யறான் தெரியுமா தாவீது? பாவத்தின் விளைவை பாருங்களேன், 1 by 1 ஒவ்வொரு வசனம், ஒவ்வொரு வசனம் 12:13 பாக்குறோம். தாவீது சொல்றாரு, நீ இன்னும் இங்க இரு, நாளைக்கு ஒன்னு அனுப்பிடுறப்பா என்று சொல்லி
அவன் புசிப்பதற்கு குடிப்பதற்கு அவனை வரிக்க பண்ணனான். ஒரு ராஜா தன்னுடைய ஊழியக்காரில் ஒரு உத்தமமான ஒரு ஊழியக்காரனை அவனை வரிக்க பண்ணனான். அவனை வெறிக்க பண்ணனான். அப்புறம் கவனிங்களேன், 2 Samuel 11:14-15 அவனிடத்துல ஒரு பேப்பரை கொடுத்து, எப்பா இதை கொண்டு போய் யோவாப்பிட்ட குடு என்று சொல்லி அனுப்புகிறான். ஒரு நகலை கொடுத்து அனுப்புகிறான். அந்த நகலில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? யுத்தத்தின் மும்முரத்தில் உரியாவை முன்ன நிறுத்தி அவனை கொண்டு போடு. அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பாவத்தினுடைய அகோரம் இதில் நீங்க பார்க்கலாம். யோவாப்புக்கு என்ன சொல்றான் தெரியுமா? யோவாப்புக்கு என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சாகும்படிக்கு நீங்க எல்லாரும் பின் வாங்குங்கள். அவனை பிடிச்சி முன்னோடு பலிகடா செத்து போட்டான். இந்த நகலை கொண்டு போகிறது உரியா. அவனுடைய மரண தண்டனை அதுலதான் எழுதியிருக்கு. அதையும் தன் எஜமான் இல்லையா ஒரு ராஜா, அவன் தந்தானேன்னு சொல்லிட்டு அதை பத்திரமா எடுத்துட்டு அவன் கொண்டு போய் யோவாப்பினுடைய கையில அதை கொடுத்தான். யோவா அப்படியே செய்தான். 2 Samuel 11:16-17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் மட்டும் சாகல, சில சேவகர்களும் கூட செத்து போனார்கள். சங்கீதம் 144:1 வேத வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா இருக்கும். சங்கீதம் 144:1 இருக்கும். தாவீதை யுத்தத்துக்கு படிப்பித்தது யாரு? தேவன். அவனுடைய விரல்களை யுத்தத்திற்கு பழக்கினவர் யாரு? தேவன். ஆசானுக்கு என்ன பெரிய ஒரு மரியாதை பாருங்க. ஆசான் சொல்லிக் கொடுத்தாரா இப்படி நீ பண்ணன்ட்டு? இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் போதகராக ஆண்டவர் இருக்கிறார். பரிசுத்தாவியானவரை தந்திருக்கிறார். பாபத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். என்றைக்காவது நம்முடைய ஆசான் நான் இப்படி செய்ய வேண்டும் என்று தவறான போதனையை போதித்திருக்கிறாரா? எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் சொன்னார். தாவீது சொன்னார், என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்கினவர், என்னை யுத்தத்துக்கு ஆளாக்கினவர் என் தேவன், அவர் தான் என் ஆசான்றார். ஐயா, ஆசானுக்கே இது ஒரு இழுக்கா மாறலையா? உரியாவை கொண்டு போட்டாயப்பா, தேவையில்லாம இஸ்ரவேலுடைய வீரர்கள் சிலரும் செத்து போனாங்களே. அப்புறம் கவனிங்க, 2 Samuel 11:18-21 யோவாப்புக்கு இந்த விஷயம் தெரியாது. யோவாப்பு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன விளக்கம்னா, அவர் சொல்றாரு, எப்பா இந்த யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் கொண்டு போய் ராஜா விட்டு சொல்லு, ராஜா கேட்பாரு. ஏன்பா, ஒரு பொண்ணுனால அலங்கத்திலிருந்து அம்மிகள் போடப்பட்டு இயந்திர கல்லின் துண்டை அவள் போட்டதுனால எத்தனை பேர் செத்து போனாங்க இல்லையாப்பா? அபிமலேக்கை கொண்டது யாரு? அப்படித்தானே செத்து போனா? உனக்கு விவரம் கிடையாதா? நீ ஏன் இப்படி கிட்ட கொண்டு போய் விட்ட யுத்த காலத்துல அப்படின்னு கேட்பாரு. கேட்டார்னா நீ ஒரே பதில் சொல்லு, யார் செத்து போன? ஊரியா செத்து போனான்னு சொல்லு, அவ்வளவுதான்.
ஒரு தேவ மனிதன் ஒரு இருதயத்துக்கு ஏற்றவன் மூலமாக செத்து போனான். யோவாப்பு இது தேவையில்லாத ஒரு விளக்கம் அனுப்புகிறார். இதற்கு இவர் ஒரு விளக்கம் சொல்றாரு பாருங்க. 2 Samuel 11:22-24 வரைக்கும் அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ அவங்கள்ட்ட போய் சொல்லு என்ன செய்தன்னா, என்னுடைய இது உரியா என்னும் ஏத்தியனும் செத்து போனான்னு சொன்ன உடனே இவர் சொல்றாரு ஒரு விளக்கம் பாருங்க. 2 Samuel 11:25-27 என்ன சொன்னான்னு சொன்னா, இப்ப தாவீதுக்கு நான் கேட்கிறேன், சும்மா கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தாவீதுக்கு இப்ப நிம்மதியா நிம்மதி இல்லையா? காரணம் என்ன? உரியா செத்து போனான். இனி இதை பத்தி யாருக்குமே தெரியாது. தன் பாவத்தை மறைத்து விட்டேன் என்று எண்ணினான். நீங்கள் ஒளிப்பிடத்திலே செய்வதும் மறைவிடத்திலே செய்வதும், நான் ஒளிப்பிடத்திலே செய்வதும் நான் மறைவிடத்திலே செய்வதும், எல்லாருக்கும் நான் மறைக்கலாம், தேவனுக்கு மறைக்க முடியாது, மறைக்கவே முடியாது. என் குடும்பத்துக்கு மறைக்கலாம், தேவனுக்கு மறைக்கவே முடியாது. தாவீது பாருங்க, உரியா செத்து போனா இனி பிரச்சனை இல்லை, இனி இப்ப பத்தி யாரு கிளப்ப போறாங்க பாருங்களேன். இவ்வளவு மாய்மாலமான ஒரு காரியம். அவன் என்ன செய்தான் தெரியுமா? உரியா செத்து போனா
பத்சேபாள் இளவு கொண்டாடுகிறாள். கொண்டாடி முடிச்சதும் அவளை என்ன செய்யறான், வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தான். அவளுக்கு ஒரு பிள்ளையும் பிறந்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போதுதான் தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டான். தீர்க்கதரிசிக்கெல்லாம் மேலான ஒரு ராஜா இப்போ தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டான். 2 Samuel 12:5-6 வாசிக்கும் போது அருமையாக அதுல நாம் பார்க்கிறோம், தாவீதனுடைய தீர்க்கதரிசி வந்து தாவீதனிடத்துல ஒரு கதையை சொல்றார். ஒரு மனுஷனுக்கு இருந்த ஒரு ஐஸ்வரன் தான், ஒரு ஏழைக்கு ஒரு ஆடு இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு ஆடு அவனுடைய பணக்காரனுடைய வீட்டில் ஐஸ்வரனுடைய வீட்டில் விருந்துக்கு வந்துச்சுமே இதை பிடிச்சி அடிச்சான்னு சொன்னோன்ன தாவீது கேட்பான், அவன் மரணத்துக்கு பாத்திரவான் என்று அவன் சொல்லுவான். நாத்தான் அழகாக அந்த கதையை சொல்லுவார். தாவீது அதற்கு தீர்ப்பு அழகாக சொல்லுவார், அவன் மரணத்துக்கு பாத்திரவான். அப்போது நாத்தான் சொல்லுவார், இந்த பாவத்தை செய்த யாரு நீ, தெரிஞ்சு பண்ணப்பா, தவற நீதான் செய்தாய். கடிந்து கொள்ளப்பட்டான் தாவீது, கடிந்து கொள்ளப்பட்டான். அப்புறம் கவனிச்சிங்கன்னு சொன்னா வேதவசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, 2 Samuel 12:9-12 வாசிக்கும் போது வேதவசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீது என் தேவனை அசட்டை பண்ணினான், என் தேவனை அசட்டை பண்ணினான். இதே இது இயேசுவுக்கு வந்துச்சு இந்த சோதனை. பிசாசு கொண்டு போய் மேல நிப்பாட்டிட்டு உலகம் முழுசையும் காட்டினான். எல்லாத்தையும் காட்டி நீ என்ன பணிஞ்சிட்டேனா போதும்ப்பா, நான் இதெல்லாம் யாருக்கு தந்துருவேன், உனக்கு தந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்ட அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாங்க என்று எழுதியிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அதோடு முடிஞ்சது. சில காலம் கத்தரை விட்டு விலகி போனான், மறுபடியும் சோதிக்கிறான் பிசாசு. கவனிங்க, ஒரு 7 காரியம், 7 குறிப்பு மட்டும் உங்களை சொல்றேன், எப்படி நம்ம இதை மேற்கொள்ள முடியும், நம்ம இதை மேற்கொள்ள முடியும். கத்தர் பல மூலமாக இதை சொல்ற பாருங்களேன். நீதிமொழிகள் 4:23-27 வாசிக்கும் போது ஞானி ஒரு ஆலோசனை சொல்றார். ஞானி தவறிவிட்டார், ஞானியும் இந்த காரியத்தில் தவறினார். அவர் சொல்றார், அவருக்கு தெரியுது, என்ன தெரியுதுன்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய், காத்துக்கொள். ஏமா இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு அறிந்து கொள்ளுங்கம்மா, அறிந்து கொள்ளணும் ஐயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்திரத்தில் நிறுத்தினார், 40 வருஷம். அதுக்கு ரீசன் சொல்லுவார், இவனுக்கு அடுத்த வாரத்திலே போயிருந்திருக்கலாம், எங்கன்னா கானான் தேசத்துக்கு போயிருக்கலாம், 10வது நாள் போய் சேர்ந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் 40 வருஷம் இவனை சுத்தி சுத்தி நடக்க பண்ணாரு. எதுக்குன்னு சொல்லுவாருன்னா, உன் இருதயத்தில் என்னை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்பதை யார் அறிந்து கொள்ள, நீ அறிந்து கொள்ள. ஏமா அடிக்கடி நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். தாவீது இந்த தப்பெல்லாம் பண்ண பொருள் கேட்பார், வேதனை உண்டாக்குமளி என்னிடத்தில் உண்டோ என்று பாரு, என்னை ஆராய்ந்து பாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும். இது அடிக்கடி நம்ம செய்ய வேண்டிய காரியம். வேத ஆலயத்தில் வரும்போது செய்கிற பாவ அறிக்கை அல்ல, அனுதினமும் ஆண்டவரே வேதனை படுத்தினேனாப்பா, ஆண்டவரே என் சிந்தனையினால உங்களை நோவு பண்ணினா, என்னுடைய கிரியையினால உங்களை நான் வேதனை படுத்தினேனா, அனுதினமும் ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய அறிக்கை அது. தாறுமார்களை உதடுகளின் நாவு ரொம்ப காத்துக்கொள்ளணும், கண்கள் நேரா பார்க்கட்டும், குறுக்கட பார்க்க கூடாதுன்ற ஆண்டவர். கால்நடை சீர்தூக்கி பார்ப்பா, வலதுபுறம் இடதுபுறம் ஆண்டுடைய வார்த்தை விட்டு என்ன செய்யாத, சாய்ந்து போகாத, தீமைக்கு விளக்கு என்று சொல்லுகிறார். இருதயம் நாவு கண் கால் இந்த 4 நம்மோடு கூட பேசும். இருதயத்துல கேட்போம் டெய்லி, ஆண்டவரே என் இருதயத்துல நான் என்ன நினைத்தேன், இந்த நாளில் எதையெல்லாம் என்னுடைய இருதயம் சிந்தித்தது, ஆண்டவரே எங்கெல்லாம் என் கால் போனது, ஆண்டவரே எங்கெல்லாம் என் கண் பார்வை சென்றது, எதையெல்லாம் நான் தவறாக பேசினேன். இதை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் செய்யணும் பார்த்துங்க. அப்புறம் 2வது பாருங்களேன், வேதவசனம் சொல்லுகிறது, மத்திய 26:41 ஏசு சுவாமி சீசனத்தில் சொல்லுவார், தூங்கிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, எப்பா சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுடைய நாமத்தில் சொல்றேன், அருமையான தேவ பிள்ளைகளே,
ஜபிக்கிற ஒரு திருச்சபை, தேவனை நேசிக்கின்ற ஒரு திருச்சபை. நீதிமொழிகள் 28:26 அருமையாய் சாலமன் ஞானி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருன்னா, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். நிறைய பேர் நம்முடைய நாவுனாலேயே நம்ம இன்னைக்கு விழுந்து கொண்டிருக்கிறோம். நான் யாரை நம்பியிருக்கிறேன்னு யாருக்கு தெரியும்? எனக்கும் தெரியும். நான் யாரை நம்பியிருக்கிறேன்ட்டு யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். நீ யாரு? அதை பற்றி பேச இல்லையா? தேவனுடைய காரியத்துக்கு ஒருபோதும் முக்கியத்துவம் கொடுக்க தவறிவிடாதீர்கள். இறைமையா 17:9 அருமையா இறைமையா சொல்ல, எல்லாவற்றை பார்க்கலாம், இருதயமே திருக்குள்ளது, மகா கேடுள்ளது, அதை அறியத்தக்கவன் யார்? நான் அறிந்து கொள்ளணும். இந்த சம்பவத்துக்கு பிறகு தாவீதில் காணப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்ன தெரியுங்களா? பெரிய மாற்றம் என்னன்னு சொன்னா, தாவீது சொல்லுவார், நான் 7 உம்முடைய வசனத்தை என்ன செய்யறேன், தியானிக்கிறேன். 7 தியானிக்கிறேன். ஐயா, ஒரு பார்வை வருது, தவறான பார்வை. ஐயா, வேதத்தை எடுத்து வாசிப்போம், தியானிப்போம், கர்த்தர் நல்ல ஒரு வழியை நமக்கு காண்பிப்பார். மத்திய 33 ஆண்டவர் சொல்றாரு, பேதருக்கு தெரியாது அவனுடைய இருதயத்தில் என்ன இருந்துச்சுன்னு. அவனுடைய இருதயத்தில் இருந்தது இந்த மேசியாவை காட்டி கொடுப்பது. ஆனால் தேவனோ அவன்கிட்ட சொல்றாரு, எப்பா நீ என்னை காட்டி கொடுப்பேன். அவன் சொல்றான் மறுதளிப்பேன். ஆனால் அவன் சொல்றான், நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். ஆனால் அதுக்கு முந்தைய இடத்துல அது இருக்குது, பேதனிடத்தில் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, இருதயத்தை ஆராய்வோம், ஆராய்ந்து பார்ப்போம். அப்புறம் பாருங்க, 3 யோபு சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? அருமையாக சொல்லுவார். யோபு 31:1-2 சொல்லுவார், என் கண்களோடு என்ன பண்ணியிருக்கேன், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அப்ப யோபுவுக்கும் இந்த சோதனை வந்திருக்கிறது. ஆனா அவர் என்ன செய்திருக்கிறார், ஒரு கவனன்ட் என் கண்ணோட வச்சிருக்கிறார். என்ன கண்ணு? என்ன கண்ணு? என்னன்னா, நான் வந்து தவறான பார்வையோட பார்க்க மாட்டேன் பண்ணியிருக்கிறாரு. அதனாலதான் 2 சொல்லுகிறாரு, உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும், உன்னதத்திலிருந்து சர்வவல்லோர் குடைக்கும் கடை கொடுக்கும் சுதந்திரமும் எனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனா கிடைக்குமோ அப்படின்னு சொல்றது எதுக்காகன்னா, நான் அப்படி ஒரு பார்வையோட இருப்பேன்னா எனக்கு கிடைக்காது என்று சொல்லுகிறார். உடன்படிக்கை பண்ணுவோம், நம்முடைய கால்களோடு உடன்படிக்கை பண்ணுவோம், இருதயத்தோடு உடன்படிக்கை பண்ணுவோம், கைகளோடு உடன்படிக்கை பண்ணுவோம், நம்முடைய நாவோடு உடன்படிக்கை பண்ணுவோம். நான் இந்த தீங்கை சொல்ல மாட்டேன், நான் இந்த தீங்கு செய்ய விரைய மாட்டேன், நான் இந்த தீங்கு செய்ய கைகளை பயன்படுத்த மாட்டேன், உடன்படிக்கை பண்ணுவோம். 4 கவனிங்களா, ரோமர் 13:12-14 வரைக்கும் வாசிக்கும் போது பவுல் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அந்தகாரத்தின் கிரிகளை தள்ளிவிட்டு, நிறைய கிறிஸ்டியன்ஸ் இந்த இதுல இருக்கிறோம், என்னன்னு சொன்னா, நான் தப்பு பண்றேன்னா, நான் போய் பேசுறேன்னா, நான் திருடுறேனா, நிறைய பேர் கேட்பேன். ஆனா எப்போதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, தள்ளி விட்டு விட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளாவிட்டால், களியாட்டு இல்லையா, விட்டுட்டேன். ஆனா இப்ப நான் வந்து ஒரு நிசப்தனா இருக்கிறேன்னு வச்சுடுங்களேன். வேத வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அடுத்த வசனம் 12 சொல்லப்பட்டிருக்கிறது, 43-45 வரைக்கும், அசுத்தாவி ஒரு மனுஷன் விட்டு போயிருமாம், போன பிறகு வறண்ட இலங்கள் எல்லாம் அடைஞ்சிட்டு அலைஞ்சிட்டு திருப்பி தான் விட்டு போன இடத்த வந்து பார்க்குமாம். பார்க்கும்போது இவனிடத்துல என்ன இருக்காதுன்னா, தீமை இருக்காது, என்ன இருக்காது, அதுல நன்மை இருக்காது. இவன் களியாட்டில் இருந்து விலகிட்டான், ஒளியின் ஆயுதம் இவனிடத்தில் இல்லை. ஒளியின் ஆயுதம் இல்லாததுனால தன்னிலும் 7 அதிகமான பிசாசுகளை கொண்டு வந்து அவனிடத்துல வந்து குடிகொண்டு விடுமாம். எச்சரிக்கை பாருங்க. அதாவது, நான் நல்லவனா வாழணும்னு நினைக்கிறேனே ஒளிய, ஒளியின் ஆயுதங்களை தரித்துக்கொள்ள விட்டு போனால் மறுபடியும் நான் விழுந்து விடுவேன். அது ஒரு எச்சரிப்பு பாருங்க. 5 மத்திய 5:44-45 ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் புத்திரராக மாறுங்க. யார் தெரியுமா அது? சத்துருக்களை சிநேகிக்கிறவர்கள், சபிக்கிறவர்களை ஆசிர்வதிக்கிறவர்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுகிறவர்கள். இதை நம்ம செய்தோம்னா கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அப்புறம் 6 சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 10:24-25 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவும்படி, ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. சும்மா சொல்றேன்னா, இன்னைக்கு இதை முடிச்சுட்டு நம்ம ஃபெல்லோஷிப்புக்கு அளவு போறோம்னு வச்சுட்டுங்களேன். எனக்கு பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். சில காரியங்கள் நியூஸில் உள்ளதுகளெல்லாம் பேசும்போது நானும் அக்கறையோட கேட்பேன், விசாரிப்பேன், நானும் பதில் சொல்லுவேன்.
ஆனா வேதம் சொல்லுகிறது ஒருவரை ஒருவர் நம்ம கவனித்து ஒருவருக்கு இருக்கிற குறைகளை ஒருவர் தள்ளிவிட்டு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி நாம் அந்த அறிவிலே வளரும்போது இந்த தீமைகள் செய்வதற்கு நம்முடைய கால்கள் போகாது. ஏழாவதாக யோவான் 1:47 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை கண்டதுன்னு சொன்னார். என்ன சொன்னார்னா, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்றார். அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லுகிறார். ஆனால் 1 Corinthians 1:8-9 சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், ஒரு நாளில் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது மாசற்றவனாய் கரையில்லாதவனாய் நிற்கத்தக்கதாக என் தேவன் என்னை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவத்தை மட்டும் நம்பிட்டு கண்களின் இச்சைக்கு நம்மை நம்ம விளக்காமல் இருப்போமே ஆனால் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. எனவே இந்த நாளில் ஆண்டருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்தது கண்களின் இச்சை, இருதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீது விழுந்து போவதற்கு காரணமாக இருந்தது கண்களின் இச்சை, தேமா என்கிற ஒரு தேவ ஊழியக்காரன் இருந்தான். பாவுல் அவனை குறித்து சொல்லும் போது தேமா இப்பிரபஞ்சத்தை பற்றி கொண்டு என்ன செய்து விட்டான், நம்மை விட்டு போய்விட்டான். உலகம் இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவன் என்கிறவனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதன்படி நம்ம நடந்தோம்னா ஒரு நாளில் கர்த்தருக்கு முன்பாக நிற்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவார், நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், நான் உன்னை அநேகத்தின் பேரில் அதிகாரியாக வைப்பேன். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, எங்கள் கண்களோடு எங்களுடைய இருதயத்தோடு எங்களுடைய கால்களோடு கரங்களோடு நாவோடு உடன்படிக்கை பண்ணி மாசற்றவர்களாக நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. அற்ப சுகத்திற்காக ஆண்டவரே, ஒரு நாள் இன்பத்திற்காக உம்முடைய இருதயத்துக்கேற்றவனாகிய தாவீது ஒரு நாளில் நாத்தானால் கடிந்து கொள்ளப்பட்ட போது இதோ தாவீதுக்கு எதையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது சுவாமி. அந்த நிலைமை எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. உத்தமனாகிய உரியாவை கொன்று போட்டான், அவன் விபச்சாரம் செய்தான், அவன் கொலை பாதகம் செய்தான், பாவத்தை மறைத்தான், வாழ்வடையாமல் போனான். ஆனால் தேவரீர் உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி மறுபடியும் அவனை உம்மிடத்திலே சேர்த்து கொண்டீர். ஆனாலும் தகப்பனே, மரண பரியந்தம் அது அவனுக்கு ஒரு கண்ணியாக இருந்தது. இன்று கூட ஆண்டவரே 6000 5000 ஆண்டுகளுக்கு பின்பதாக நாங்களும் தாவீதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. இது எங்களுக்கு எச்சரிப்பாக இருக்கட்டும். கண்களோடு நாங்கள் உடன்படிக்கை பண்ணி கண்களின் நிச்சயக்கு விளக்கப்பட எங்களுக்கு பலம் தாரும். ஒரு நாளில் நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது கரையற்றவர்களாய் பிழை இல்லாதவர்களாய் நிற்பதற்கு கர்த்தருக்கு உதவி செய்வீராக. நாங்கள் இருப்பது உம்முடைய திருச்சபை, உம்முடைய சரீரத்தில் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிப்பது உம்மை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த சோதனைக்கு விளக்கப்பட்டீரையா. எங்களுடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது நாங்களும் உம்மை போல அப்பாலே போ சாத்தானே, இந்த ஈச்சை எனக்கு தேவையில்லை, இந்த பொருள் எனக்கு தேவையில்லை, இந்த காரியம் எனக்கு தேவையில்லை, வேதம் இதற்கு எதிராக சொல்லுகின்றது, நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள் நான் பக்தியோடு பக்தி வைராக்கியத்தோடு நிலைத்திருக்க பலன் தாரும். குறைகள் குற்றங்களை மன்னியும். இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.